السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. ثم بعد சென்ற வாரம் நாங்க உலோடைய பாடத்துல ரெண்டு விஷயங்களை பார்த்தோம். ஒன்று உலோடைய பரலுகள், அடுத்தது உலோடைய சுன்னத்துகள். உலோடைய பரலுகள்ல ஆறு விஷயங்களையும், உலோடைய சுன்னத்துக்கள்ல 18 விஷயங்களையும் பார்த்தோம். இந்த பரலுகள் ஆறையும் சுன்னத்துக்கள் 18 பேணி செய்யப்படக்கூடிய உலுவுக்கு தான் பூர்த்தியான உலு, பரிபூர்ணமான உலுவன்னு சொல்லப்படும். அப்ப இந்த முறையில உலுவை நாங்க செய்யறது அது மிகவும் சிறப்பு. அதன் மூலம் நிறைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உலுவுல தவிர்க்கப்பட வேண்டிய அம்சங்கள் சிலது இருக்கிறது. அதுல மக்ரூஹான விஷயங்கள் உலுவுடைய சந்தர்ப்பத்துல தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயம். அதுல முதலாவது தண்ணீரை வீண் விரயம் செய்வது கூடாது. தண்ணீரை வீண் விரயம் செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதுல வீண் விரயம் செய்யவும் கூடாது, மிச்சம் கஞ்சத்தனம் செய்யவும் கூடாது, நடுத்தரமாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்றான் குர்ஆன்ல, வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். நீங்க வீண் விரயம் செய்ய வேண்டாம், எதுலையும் வீண் விரயம் செய்யக்கூடாது. நேரத்தை வீண் விரயம் செய்யக்கூடாது, தண்ணீரை வீண் விரயம் செய்யக்கூடாது, சாப்பாட்டை பணத்தை இதையும் வீண் விரயம் செய்யக்கூடாது. வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அடுத்தது கோத்தரவு சாதரதி அல்லாஹும் அவர்கள் உதவு செஞ்சு கொண்டிருந்தார்கள். அப்ப ரசூல்லா கேட்டான் சாதரதியான பார்த்து, ஏன் இந்த அளவு தண்ணீரை வீண் விரயம் செய்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. உது செஞ்சு கொண்டிருக்கிறவர் அப்ப சாதரில் கேட்டாங்க, யார சூழல்ல அப்பில் உது இத்தரா, உது செய்யும் பொழுதும் தண்ணீர் வீண் விரயமாகுமா அப்படின்னு கேட்டாங்க. உது செய்யறதுன்றது ஒரு இபாதத், இபாதத்துக்காக பயன்படுத்துற தண்ணீர், தண்ணீர்ல கூட வீண் விரயம் இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. சொல்லலாம் சொன்னாங்க, நீங்க ஓடக்கூடிய ஆற்றங்கரை ஓரத்தில் இருந்து கொண்டு உது செய்தாலும், ஆத்தோரத்துல தான் உது செய்யறது, ஆற்றில தான் உது செய்யறது, அப்படியே இருந்தாலும் அங்கே இஸ்ராப் இருக்கிறது. சொல்லப்பட்ட தடவைகளை விட கூடுதலாக கழுவுறது இஸ்ராப். மூணு தடவை தான் கழுக வேண்டும், மூணு தடவை விட கூடுதலாக கழுவுறது இஸ்ராப். அது ஒரு விஷயம். அடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உம்மத்துல பின்னால ஒரு கூட்டம் வருவாங்க, அவங்க ரெண்டு விஷயத்துல வரம்பு மீறுவாங்க. ஒன்று சுத்தம் செய்யற விஷயத்துல, மற்றது துஆவுடைய விஷயத்துல. இந்த ரெண்டு விஷயத்திலையும் வரம்பு மீறி செயல்படுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப சுத்தத்துடைய விஷயத்துல வரம்பு மீறி செயல்பட்டது என்பது எங்களுக்கு உலுவுக்கு தேவையான அளவை விட தண்ணீரை கூடுதலாக பாவிக்கிறது. குளிக்கிறதுக்கு எந்த அளவு தண்ணீர் தேவையோ அதை விட கூடுதலாக பாவிக்கிறது, அதுல வரம்பு மீறி செயல்பட்டது. அடுத்து துஆட விஷயத்துல வரம்பு மீறி செயல்படுவது என்பது, துஆல வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் குறிப்பிட்டு தன்மைகளை சொல்லி இப்படி இப்படி இப்படின்னு சொல்லி நாங்களாக துஆக்களை உருவாக்கிக்கிறோம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக ஆழமான கருத்துகள் உள்ள சுருக்கமான வார்த்தைகளை கொண்ட துஆக்களை தான் கேட்பாங்க. சின்ன துஆவா தாய்க்கும் ஆனால் அதுல நிறைய கருத்து. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆகிரத்தி ஹசனத்தன் வகினா அதாப அன்னார். இது ஒரு சின்ன துஆ தான். இதுல துனியாவுடைய ஆக்கிரத்துடைய எல்லா நலவுகளையும் கேட்கப்பட்டீங்க. சின்ன ஒரு துவா தான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய அர்த்தங்கள் உள்ள சின்ன வார்த்தைகள் கொண்ட துவாக்கள் அதிகமாக விரும்பி கேட்பாங்க. அப்ப பிற்காலத்துல வரக்கூடியவங்க வந்து துவாட விஷயத்துல ஒவ்வொன்றையும் தனித்தனியாக சொல்லி சொல்லி தனித்தனியான தன்மைகளை சொல்லி சொல்லி கேட்க தொடங்குவாங்க. இது துவாவுல வரம்பு மீறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறாங்க. உதுவுல தவிர்க்கப்பட வேண்டிய இரண்டாவது விஷயம் வந்து, வலது இடது உறுப்புகள் உள்ள சந்தர்ப்பங்கள்ல வந்து இடதை முற்படுத்துறது அது மக்ரூஹு. வலதை முற்படுத்துவது சுன்னத்து, அதுக்கு மாற்றம் செய்யறது மக்ரூஹு. ஆமா, வலது கையை முதலாவது கழுவ வேண்டும், இடது கையை பிறகு கழுவ வேண்டும். மொத்தம் இடது கையை முதலாவது கழுகிறார், வலது கையை பிறகு கழுகிறார். இவர்கிட்ட உலவு கூடும், உலவு கூடும், உலவுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இவர் மக்ரூஹான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறார். அதே போல கால கழுக போகல, வலது காலம் முதலாவது இடது காலம் பிறகும் தான் கழுக வேண்டும். இவர் மாற்றம் செய்யறார், பிரஸ்டிக் இடது கால கழுகிறார், அதுக்கு பிறகு வலது கால கழுகிறார். இவட உலூ சிஹாத், உலூ கூடும். இது உலூடைய பரலுகள் ஒன்று அல்ல, வலது இடது முற்படுத்துறவன் தரத்தீப். அப்ப இதுல வந்து ஒருத்தர் எழுத முற்படுத்தினால் அவர் மக்ரூஹான ஒரு விஷயத்தை செய்யறார். அடுத்து வுது செஞ்சதுக்கு பிறகு அவசியம் இல்லாமல் சங்கடம் எதுவும் இல்லாமல் எத்தர் டவல் உண்டாலும் புடவை உண்டாலும் தொடக்கிறார். இதுவும் தவிர்க்கப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது செஞ்ச பிறகு அவர்களிடத்துல தொடக்கிறதுக்கு டவல் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது, ரசூலுல்லாஹ் அதை தொடவும் இல்லை. அப்ப இத அந்த ஹதீஸ் ஆதாரமாக சொல்றாங்க, இது உதுவுல தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். உதுவுடைய தண்ணீர் வந்து அது இபாதத்துல இபாதத்துக்காக பாவிக்கப்பட்ட தண்ணீர், அந்த தண்ணீருடைய சொட்டுக்களோடு எங்கட பாவங்கள் மன்னிச்சு போறன்னு சொல்லி ஹதீஸ்கள்ல தெளிவாக வந்திருக்கிறது. அதனால அந்த தண்ணீரை துடைக்காமிக்கிறது நல்ல துடைக்கிறது அது மக்ரூஹாக இருக்கிறது. அடுத்தது முகத்தை கழுகக்கூடிய நேரத்துல தண்ணியால முகத்துக்கு அடிக்கிறது. முகத்தை கழுகக்கூடிய நேரத்துல அது சென்ற கிழமை சொல்லப்பட்டது, தண்ணி எடுத்து முகத்துக்கு அப்படி மேலிருந்து வச்சு அப்படி ஊத்தி அப்படித்தான் கழுக வேண்டும். தண்ணி அப்படி அள்ளி தண்ணீர முகத்துல ஒசக்க அப்படி வச்சு ஊத்தி அப்படியே கழுகி போல வேணும், அப்படித்தான் கழுக வேணும். அது இல்லாம தண்ணி எடுத்து இப்படி அடிக்கிறது முகத்துக்கு, அப்படி அடிக்கிறது வந்து மக்ரூஹ், தவிர்க்கப்பட வேண்டும். என்னால் முகம் என்பது கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய உறுப்பு, அந்த கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய உறுப்புக்கு செய்யக்கூடிய மரியாதை இல்ல தண்ணியால முகத்துக்கு அடிக்கிறது. அத அதனால மேல உயர் ஒசகிருந்து அப்படியே பத்துல கழுக வேணும். இதான் சொன்ன அடுத்தது அஞ்சாவது விஷயம், தவிர்க்கப்பட வேண்டிய சில விஷயம். கழுகக்கூடிய உறுப்புகளையும் தான், மசன் செய்யக்கூடிய தலை காது போன்ற உறுப்புகளையும் தான் மூணு தடவை விட கூடுதலாக கழுகிறது. கழுக வேண்டியவைகளை மூணு தடவை விட கூடுதலாக கழுகிறது மக்ரூஹ். அதே போல மூணு தடவை விட குறைப்பதும் தவிர்க்கப்பட வேண்டும். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது செஞ்சாங்க, மூணு மூணு தடவை தான் வுது செஞ்சாங்க. வுது செஞ்சுட்டு சொன்னாங்க, ஃபமன் ஜாத அலா ஹாதா வ நகஸ் ஃபக்கத் அஸா வ ஸலம. யார் இதை விட கூடுதலாக செய்கிறாரோ அல்லது குறைவாக செய்கிறாரோ, ரசூல் மூணு மூணு தடவை எல்லாத்தையும் கழுகிட்டு சொன்னாங்க, இதை விட கூடுதலா செஞ்சா அல்லது குறைவாக செஞ்சா அவர் பிழ செஞ்சிட்டாரு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப சுன்னத்துக்கு மாத்த செஞ்சிட்டார். சுன்னத் என்பது மூன்று முறை கழுகுறது. அடுத்தது ஆறாவது அம்சம் வந்து எங்கட உறுப்புகளை கழுகி விட செல்லி நுத்தர்கிட்ட உதவி கேட்கறது. எந்த தங்கடமும் இல்லாம, தங்கடம் இருந்தால் நோய் இருந்தால் அது வேற விஷயம். அது இல்லாம எனக்கு உலு என்பது ஒரு இபாதத், அந்த இபாதத் பணிவாக செய்யப்பட வேண்டும். அப்ப இன்னொருத்தர்கிட்ட கழுகி விட சொல்றது, மோத்த கழுவி விட்டு சொல்றது, கையை கழுவி விட்டு சொல்றது, இது வந்து ஒரு பெருமையினுடைய அடையாளம். தங்கடம் இருந்தால் வேற விஷயம். தங்கடம் உள்ளவங்க நோயாளிகள் தண்ணிய எடுத்து கொள்ளல குடிச்சு கொள்ளல கஷ்டத்துல இருக்கிறாங்க, இந்த சந்தர்ப்பத்துல வேற விஷயம். அடுத்தது நோன்பாளியாக இருந்தால் வாய் கொப்பளிக்கக்கூடிய நேரத்திலும் மூக்குல தண்ணி செலுத்தக்கூடிய நேரத்திலும் அளவு கடந்து செய்யக்கூடாது. நோன்பாளியாக இருந்தால் மட்டும், நோன்பு இல்லாத நேரத்துல பிரச்சனை, நல்லா வாயில வாய தண்ணியை போட்டு நல்லா கொப்பளிக்கலும் தண்ணி குடிப்பட்டாலும் பரவாயில்லை, அந்த லெவலு கொப்பளிக்கும். அதே போல மூக்குக்குள்ள தண்ணி போறக்குள்ள இங்க போயிட்டு பண்ற மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு செய்யும். ஆனா நோன்பாளியாக இருந்தால் அதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா நோன்பாளியா இருந்தால் லேசா தான் வாய் கொப்பளிச்சு கொள்ள வேணும். நிச்சயம் கூட வாய்ப்பு பழிக்க போனால் தண்ணி குடிபற்றும், நோம்பு முறிஞ்சிடும். அதே போல மூக்குக்கு தண்ணி செலுத்தவனும் அளவு கடந்து செலுத்தினால் தண்ணி இங்க வைத்து படுமாக இருந்தால் நோம்பு முறிஞ்சிடும். அதனால வந்து நோன்பாளியாக இருந்தால் அதை தவிர்க்க வேண்டும். இஸ்லாம் சொன்னாங்க, நீங்க நோன்பாளியாக மட்டும் இல்லாட்டி நீங்க வாய்ப்பளிக்கிறத நன்றாக செய்யுங்க அப்படின்ட்டா, நல்லா வாய்ப்பு பழிக்கோடும் நோன்பாளியாக இல்லாட்டி, நோன்பாளியாக இருந்தா கொஞ்சம் லேசா மட்டும் வாய்ப்பு பழிச்சு கொண்டால் போதுமானது. அடுத்தது இது வந்து உதுவுல தவிர்க்கப்படக்கூடிய விஷயங்கள், மக்ரூஹான விஷயங்கள். அடுத்த உதுவை முறிக்கும் காரியங்கள், இது முக்கியமானது. உதுவை முறிக்கும் காரியங்கள் அது அஞ்சு செல்லப்பட்டிருக்கிறது. சில இடத்துல நாலு என்று சொல்லுவாங்க, அஞ்சுன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒன்றுதான். சிலவங்க அந்த ரெண்டு விஷயத்த சேர்த்து உண்டாக்கிடுவாங்க. அப்ப இங்க வந்தது நாலு அஞ்சாக மாறும், அஞ்சு நாலாக மாறும். அப்ப அதுல முதலாவது உதவு முறிக்கக்கூடிய காரியங்கள், முதலாவது முன்பின் துவாரங்களால் ஏதாவது வெளியாகுது. மனிதனுடைய முன்பின் துவாரம், முன்பின் துவாரம் என்று சொல்றது மலத்தளம் கழிக்கும் உறுப்புகள். முன்னுக்குள்ள துவாரம்ன்றது மூக்கல்ல, முன்னுக்குள்ள துவாரது அது மூக்கு முன்னுக்குள்ள துவாரம் என்றுதான். இப்ப போன முறை ஒரு ஆளி முன் வேலை செஞ்சார், ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய மனுஷன், அவரு உழு எடுத்து வாரார், வந்ததோடு அப்படியே அவருக்கு தும்மல் போன, தும்மல் போனதோட கொஞ்சம் சளி வந்துட்டு, அவர் போயிட்டு ரெண்டாவது தடவை உழு செஞ்சுக்கணும் வந்தார். அந்த அதர் கேட்டாரு, நீங்க இப்ப உழு செஞ்சுக்கணும் வந்தீங்க தானே, உழு செஞ்சுக்கணும் வந்தேன் அதற்கு உழு முறிஞ்சிட்டு என்ன அடைஞ்சி, அதுல தும்மல் பெய்துச்சு அதோட கொஞ்சம் மூக்கு சளி வந்த, மூக்கு சளி வந்தா உழு முறியுது, என்ன கிதாப்ல படிச்சுக்கிற வந்து முன்பின் துவாரங்களால் ஏதாவது வெளியான உளுமுறையும் அண்டு. அப்ப மூக்கு முன் துவாரம் தானே, முன்னுக்குள்ள துவாரம் தானே, அப்ப அதால வெளியாகிது உளுமுறிச்சு. இதெல்லாம் முன் துவாரம் பண்றது, அது மூக்கு மூக்கு முன்னுக்குள்ள ஒரு துவாரம் தான், அது மலத்தலம் கணிக்கும் உறுப்பு, அதாலதான் வெளியாகும். அப்ப அதனால மூக்கு மூக்கு தள்ளி தீர்றது, அதனால உது முடிகிறது இல்ல. அப்ப அவரு அவ்வளவுதான் விளங்கிக்கிறார். அப்ப இதெல்லாம் வந்து புத்தகத்துல மார்க்கம் படிக்க போனா வார பிரச்சனை. உலமா கண்ட சபையில இருந்து படிக்காம அந்த புக்குகளை பார்த்து படிக்கிறாள் அது போட்டியும், முன்பின் துவாரங்களா ஏதாவது வெளியாண்டு போட்டியும், அவ்வளவுதான் இங்க மாட்டு விலை. முன் துவாரம் சொல்ல போல மூக்கே அவர் முன் துவாரமா யோசிப்பாரு. அப்பதனால முன்பின் துவாரங்களால் ஏதாவது வெளியாகிறது உதவி குறிக்கும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இந்த விஷயத்தை சொல்றான், அவ் ஜாஅ அஹதும் மின்கும் மினல் காயித், உங்களை யாராவது மலசல கூடத்துக்கு சென்று விட்டு வந்தால் அவர் உதவு செய்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். அப்ப உதவு முறிஞ்சால், அப்ப முன் துவாரம் பின் துவாரங்களால் வெளியாகக்கூடியது மலம் வெளியாகும், சிறுநீர் வெளியாகும், ரத்தம் வெளியாகும், காற்று காத்து போகும். அதே போல இன்னும் மதி வதி என்று சொல்லக்கூடிய இரண்டு விதமான திரவங்கள் வெளியாகும். இதெல்லாம் உதவி முறிக்கக்கூடிய காரியங்கள். அடுத்தது இரண்டாவது விஷயம் தூங்குறது. தூக்கம் உதவி முறிக்கும், தூக்கம் போனா உதவி முறியும். ஆனா ஒருவர் நல்ல பித்தட்ட பூமியில நல்லா வச்சு தூங்குறாரு, அப்படி தூங்கக்கூடிய நேரத்துல அவர்கிட்ட உதவு முறியாது. என்றால் அப்படி பித்தட்ட சம்மானம் போட்டு உட்கார்ந்து கொண்டு தூங்கக்கூடிய நேரத்துல காத்து போனாலும் விளங்கும், காத்து போக போகாது, போறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த அவ்வளவுக்கு நல்ல சேஃபா இருக்கு பட்டிக்கும், அப்ப அதனால காத்து போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால அப்படி தூங்கினால் உதவு முறியாது. அது தவிர படுத்து தூங்குறாரு, அப்படி படுத்து தூங்குறாரு, நிலத்துல காலை நிறுத்தி போட்டு தூங்குறாரு, இப்படிகள்ல தூங்கினால் அவருடைய உதவு முறிஞ்சிடும். ஏன்னு மண்ணாம பள்ளியத்தை வளரும், தூங்கினவர் உதவு செஞ்சு கொள்ளட்டும். அப்படின்னா தூங்குறது உதவி முறிக்கக்கூடிய காரியங்கள்ல உண்டு. அப்ப அதே நேரத்துல அப்படி இருப்புல உட்கார்ந்து தூங்கினா உதவு முடியாதுன்றதுக்கு என்ன ஆதாரம்? அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இஷா தொழுவத்தை வருவாங்க, இஷா தொழுவத்தை வந்து அப்படியே உட்கார்ந்து கொண்டிருப்பாங்க, உதவு செஞ்சு கொண்டு உட்கார்ந்து கொண்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரசூல்லாவோட யாரத்தில் வந்தா ரசூலும் நேரம் பேசி கொண்டிருப்பாங்க. இப்ப இந்த பேசி கொண்டிருக்கிற அந்த இடவழியில சஹாபாக்கள் தூங்கி முட்டுவாங்க, சப்பிலேந்து கொண்டு அப்படியே தூங்கி முட்டி கொண்டிருப்பாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க அப்படி பேசி முடிஞ்சு அப்படியே வருவாங்க, வந்து அப்படியே சொல்லுவாங்க, சஹாபாக்கள் அப்படியே எழும்பி சொல்லுவாங்க. அப்ப சஹாபாக்கள் தூங்கி முட்டினது நபிக்கு தெரியும். அப்படி இருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க அப்படி சொல்லுவீங்கிறாங்க, சஹாபாக்கள் யாருக்கும் உழுவ செய்ய சொல்லல. அப்ப இதனால வந்து அப்படி தூங்கினா மட்டும் உழு முடியாது என்பதற்கான ஆதாரம் தான் அது. அப்ப அதனால தூக்கம் வந்து உதவை முறிக்கக்கூடிய காரியங்கள் உண்டு. ஏன்னா தூங்கினா வந்து மனுஷன் உடம்புலேருந்து காத்து போகும், அது சரியா? அப்ப காத்து போறது மேல சொல்லப்பட்ட மாதிரி முதலாவது விஷயத்துக்கு ஒன்று நடக்குது, காத்து போறதுக்கு வாய்ப்பு தூக்கம். மனுஷனை தூக்கம் போனா அது விளங்காது. அப்ப பித்தத்த பூமியில வச்சு இருந்து கொண்டு தூங்குறாருந்திருந்தால் அப்ப காத்து போறதுக்கு வாய்ப்பு இல்லை, தூக்கம் போனாலும் காத்து போகாது, போனா விளங்கும், சத்தம் கேட்கும், அது போறதுக்கு வாய்ப்பு குறவு. அதனால வாசல்ல மடப்பட்டி, அதனால அந்த நேரமேல தூங்குறது உதவி முறிக்காது. அடுத்த மூணாவது விஷயம் மனுஷனுடைய குத்தி நீங்கிறது. ஒரு குத்தி வந்து அதனுடைய குத்தியோட சிந்தனை நீங்கிறது. அது மூணு விஷயங்களால் ஏற்படும். ஒன்று போதையின் மூலமா, போதை சரி போதையான வஸ்துக்களை குடிச்சா மனுஷன் குத்தி வேலை செய்ய போகும். அதே போல மயக்கம், அடுத்தது பைத்தியம், இந்த மூணின் காரணமாகவும் குத்தி நீங்கும். குத்தி நீங்கினா உதவு முறிஞ்சிடும், குத்தி நீங்கினா உதவு முறிஞ்சிடும். போதை ஏற்பட்டால் உதவு முறிஞ்சிடும், பைத்தியம் ஏற்பட்டால் உதவு முறிஞ்சிடும், அடுத்தவங்க மயக்கம் ஏற்பட்டால் உதவு முறிஞ்சிடும். ஏன் காரணம்? இந்த மூணு கட்டங்களே முன்பின் துவாரங்களால் சரி வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வெளியானாலும் தெரியாது. அப்ப எனவே இது முன்னுக்கு சொல்லப்பட்ட முதலாவது அம்சத்தோட சம்பந்தப்படக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது நாலாவது விஷயம் வந்து ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை அல்லது அந்நிய பெண்ணை சிறை என்று கொள்ளுதல். ஒரு ஆண் தன்னுடைய மனைவிய அல்லது அந்நிய ஒரு பெண்ணை சிறை என்று தொடுவதும் உதவி முறிக்கக்கூடிய காரியங்களில் ஒன்று. அது ஏன் உதவி முறிக்கும் என்பதற்கு ஒரு ஒரு கருத்து சொல்றாங்க. என்ன காரணம் என்னென்னா, ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை தொடும் பொழுது அல்லது அந்நிய பெண்ணை தொடும் பொழுது அவருக்கு உணர்வு ஏற்படும், சேர்க்கும். அந்த உணர்வு இச்சேற்படக்கூடிய நேரத்துல அவருடைய முன் துவாரத்தால ஒரு திரவம் வெளியாகும், மதி என்று சொல்லப்படக்கூடிய திரவம் வெளியாகும். பெரும்பாலும் இச்சை இன்பம் வரக்கூடிய நேரத்தை வெளியாகும். அது வெளியாகிறதுக்கு வாய்ப்பு அதுல இருக்குது, வெளியாகிறதுக்கான வாய்ப்பு அதுல இருக்கிறது. அதனால இவர்களை தொட்டா உது முறையும். அல்லாஹ்வுல குர்ஆன்ல சொல்கிறான், அவுல மத்துமும் நிசா, நீங்கள் பெண்களை தொட்டா என்று சொல்றோம். பெண்களை தொட்டா நாங்கள் உது முறையும், நாங்கள் உது செஞ்சு கொள்ள வேண்டும். அப்ப இது வந்து மஹரமான பெண்களை தொட்டா உது முறையாது. எங்கட தாய், எங்கட மகள், எங்கட சகோதரி, எங்கட உம்மா வாப்பும்மா, எங்கட மஹரமான பெண்கள், உம்மட சகோதரி, அதே போல வாப்பட சகோதரி, இது போன்ற மஹரமான பெண்களை தொட்டா உது முறையாது. என்ன காரணம் என்றா, அந்த உணர்வு வந்து அந்த பெண்களை தொடர்புல வரல, மனுஷனாய் தான் வரல. மனுஷனாய் இருந்தா அந்த பெண்களை தொடர்பு, தாயை தொடக்கொள்ள, மகளை தொடக்கொள்ள, அதே போல சகோதரியை தொடக்கொள்ள அந்த உணர்வு வரல. மனைவி அந்நிய பெண்களை தொடக்கொள்ள வரக்கூடிய அந்த உணர்வு இந்த பெண்களை தொடர்புக்குள்ள வரல. அப்பதனாலே இவர்களை தொடக்கூடிய நேரத்துல உது முறையாது. அது இல்லாம மனைவியை தொடக்கூடிய நேரத்துல உது முறையும். மனைவி வந்து மஹரம் இல்லை, சிலவங்க மஹரமுடைய பட்டியலில் மனைவி மனைவி மஹரம் இல்லை. மஹரம் என்றால் யார், திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்டவர்கள், ஹராமாக்கப்பட்டவர்கள். திருமணம் முடிக்க ஹராமானவங்க தான் மஹரம். எங்க உம்மா திருமணம் முடிக்கிறது எங்களுக்கு ஹராம், உம்மா மஹரம். எங்கட மகளை திருமணம் முடிக்கிறது எங்களுக்கு ஹராம், மஹரம். சகோதரி மஹரம், மனைவி மஹரமாய் தான் நாங்க இப்படி திருமணம் முடிக்கிறது. மனைவி மஹரம் இல்ல, மனைவி ஹலால். மனைவிட சட்டம் வேற, தாய் தாய் சகோதரி மகள் போன்ற மஹரமானவங்களோட சட்டம் வேற. பாக்குறது பேசுறது ரெண்டுலேயும் ஒத்துமை இருந்தாலும் ஆனா வேற வேற வித்தியாசமான சட்டங்கள் இருக்கு. மகரங்களுக்கான சட்டம் வேற, மகரம் இல்லாத மனைவிக்கான சட்டம் வேற, அந்நிய பெண்ணுக்கான சட்டம் வேற. அந்நிய பெண் என்னது, எங்கட மகரம் இல்லாத நாங்க திருமணம் முடிக்காத இருக்கக்கூடிய பெண்கள். எங்கட மகரமும் இல்லை, எங்கட மனைவியும் இல்லை, மகரமும் இல்லை மனைவியும் இல்லை என்று வரக்கூடிய பெண்கள் தான் அந்நிய பெண்கள் என்று சொல்லப்படும். எனவே மனைவியை தொட்டாலும் ஒரு முறையும், அந்நிய பெண்ணை தொட்டாலும் உது முறையும். அடுத்தது அஞ்சாவது அம்சம், தன்னுடைய அல்லது இன்னொருவருடைய முன் பின் துவாரங்களை உள்ளம் கையால் விரலுடைய பகுதியால தொடுவது, திரை இல்லாம தொடுவது உதுவை முறிக்கும். அப்ப சின்ன பிள்ளைகளுடைய சிறுநீர் மலங்கள் சுத்தப்படுத்தக்கூடிய நேரத்துல, தாய்மார்கள் உதுவோடு இருந்து சுத்தம் செய்யக்கூடிய நேரத்துல அவனோட உது முறிஞ்சிடும். ஏன்னா அவன் உள்ளங்கையாலதான் இப்படி துப்புறது செய்வாங்க. உள்ளங்கையால் துப்புற செய்யக்கூடிய நேரத்துல அவங்களோட அப்பத்துல எங்கட கைப்படுது. எங்கட புள்ளியா இருந்தாலும் எங்கட அப்பத்துல அவங்களோட அப்பத்துல எங்கட கைப்படுது, அதனால உது முறிஞ்சிடும். அது எங்களுடைய முன்பின் துவாரங்களாக இருந்தாலும் திரை இல்லாம தொடுபட்ட, உடுப்புக்கு மேலான தொடுபட்டா அது உது முறையிறது இல்லை. திரை இல்லாம நேரடியாக தொடுபட்டால் அது உதுவை முறிக்கும். அப்ப உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் இதுல அஞ்சு, அதாவது முன்பின் துவாரங்களால் ஏதாவது வெளியாகுதல் உதுவை முறிக்கும். அதுபோல இடம்பாடாக இல்லாமல் வசதியாக எங்களுடைய பித்தட்ட பூமியில வைக்காமல் தூங்கினால் உது முறையும். அதே போல எங்கட குத்தி நீங்கினால், போதையின் மூலம், மயக்கத்தின் மூலம், பைத்தியத்தின் மூலம் குத்தி நீங்கினால் உது முறையும். அதே போல ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை அல்லது அந்நிய பெண்ணை திரையில்லாமல் தொட்டான், இது ஆண் தொட்டாலும் சரி பெண் தொட்டாலும் சரி, தொடல்ல பட்டாலும் சரி, பட்டாலும் சரி, அப்ப உது முறிஞ்சிடும். அதுல வந்து முடி பட்டத்துக்கு உழு முறியறது இல்லை, முடி நகம் பட்டத்துக்கு உழு முறியறது இல்லை, தோல் படுவனும், தோல் தோலோட படுவனும், அப்ப உழு முறிஞ்சிடும். அடுத்தது அஞ்சாவது அம்சம் வந்து தன்னுடைய முன்பின் துவாரங்களை உள்ளங்கையால தொடுறது உழுவு முறிக்கும். அதே போல இன்னொருவருடைய சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, யார்டையா இருந்தாலும் சரி, அது வந்து உள்ளங்கையால தொடுறது உழுவை முறிக்கும். அடுத்தது உழு முறிஞ்சால் என்னென்ன காரியங்கள் செய்யக்கூடாது, உது முறிஞ்ச செய்யக்கூடாத காரியங்கள், உது இல்லாமல் இந்த காரியங்கள் செய்யறதுக்கு இயலாது. இந்த காரியங்களுக்கு உது கட்டாயம், இப்படி சொன்னாலும் சரி, உது முறிஞ்சால் செய்வதற்கு ஹராமான காரியங்கள், தொழுகை, தொழுகை ஹராம், தொழுவது கூடாது. உது முறிஞ்சால் தொழுவது ஹராம், தொழுவது கூடாது. அப்ப தொழுவதற்கு உது செய்யறது வாஜிபாகும், தொழுவதற்காக உது செய்யறது வாஜிப். அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லிக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா கும்தும் இலஸ் ஸலாத்தி فَغْسِلُوا وُجُوهَكُمْ وَأَيْدِيَكُمْ إِلَى الْمَرَافِقِ وَامْسَحُوا بِرُءُوسِكُمْ وَأَرْجُلَكُمْ إِلَى الْكَعْبَيْنِ. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் தொழ நினைத்தால், தொழுகைக்காக வேண்டி எழுந்தால், நீங்கள் தொழ போறீங்களாக இருந்தால், உங்களுடைய முகங்களை கழுவி கொள்ளுங்கள், கைகளை முழங்கை உட்பட கழுவி கொள்ளுங்கள், தலையை மொசை செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய கால்களை கரண்டை கால் உட்பட கழுவி கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் உதுவுடைய அம்சங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்லியிருக்கிறான். எனவே தொழக்கூடியவருக்கு உது அவசியம், உது இல்லாம தொழுவது ஹராம், தொழுகைக்காக உது செய்வது வாஜிப். அடுத்தது வந்து காபாவை தவாப் செய்வதற்கும் உது அவசியம், உலு இல்லாம காபா தவாஃப் செய்யறது கேளாது. உலு இல்லாமல் காபா தவாஃப் செய்வது ஹராம். காபாவை தவாஃப் செய்வதற்கு உலு செய்வது வாஜிப். உலு கட்டாயமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தவாஃப் என்பது அது தொழுகையை போன்றுதான். அத்தவாஃப் ஹவுலல் பைத் மித்லு ஸலாத்தி. பைத்துல்லாஹ் தவாஃப் செய்வது அது தொழுகையை போலவே ஒரு அமல் தான். ஆனாலும் இல்லா அன்னக்கும் தத்தக்கல்லமுன பீஹி, ஒரே ஒரு விஷயம் மட்டும் அதுல சலுகை இருக்கு, பேசுறதுக்கு அனுமதி இருக்கு. தவாஃப் செய்யக்கொள்ள பேசியது, தொலைக்கொள்ள பேசல, தொலைக்கொள்ள பேச அனுமதி இல்லை, தவாஃப் செய்யக்கொள்ள பேசுறதுக்கு அனுமதி இருக்கிறது. எனவே தவாஃப் செய்யக்கொள்ள பேச அனுமதி இருக்கிறேன்னு சொல்லி எல்லா வகையான பேச்சுக்களையும் பேசியலாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பமன் தக்கல்லம பீஹி பலா தக்கல்லம் என்ன இல்லா விஷயம். தவாஃப் செய்யும் பொழுது யாராவது பேசினால் நலவை மாத்திரம் பேசுங்கோ, நலவல்லாத வேறெந்த விஷயங்களையும் பேசக்கூடாது என்று சொல்ல சொன்னாங்க. அப்ப அந்த வகையில தவாஃபும் தொழுகையை போலவே ஒரு அமல், அதுக்கு உது அவசியம், ஆனால் பேசுறதுக்கு மட்டும் அதுக்கு அனுமதி இருக்குது. மூணாவது விஷயம், குர்ஆனை தொடுறது. குர்ஆனை தொடுறதுக்கு உது தேவை, குர்ஆனை தூக்குறதும் உது தேவை. ரெண்டு விஷயம் இது, குர்ஆனை தொடுற வேற, தூக்குறது வேற. தொடுறது என்றது அது மேசையில் வைக்கிறது குர்ஆன், ராக்கையில குர்ஆன், நீங்க அதனால தொடுறேன் தொடுற குர்ஆனை மேசையில வச்சு அப்படியே நாங்க அப்படியே பிரட்டி பிரட்டி ஓதிரி தொடுறது, இதுக்கும் உது தேவை. உது இல்லாம தொடுவது ஹராம். அதே போல சார் தூக்குறாரு, இப்ப மாதிரி கையில எடுத்து இப்ப தூக்குறாரு, இது தூக்குறேன்னு சொல்றாரு, அப்ப இதுவும் ஹராம். அப்ப குர்ஆன சுமப்போ மேல, தூக்கோ மேலா, தொடோ மேலாது, உது இல்லாம. ஏன்னது அல்லாஹு தஆலா குர்ஆன்லயும் ஒரு விஷயத்தை சொல்கிறான், லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், பரிசுத்தமானவர்களை தவிர அதை தொட மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லிக்கிறேன். அப்ப தொட வேண்டாமண்டு ஒரு தடை உத்தரவண்டுதான் சொல்லப்படுகிறது. லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், பரிசுத்தமானவர்களை தவிர வேறு யாரும் அதை தொட வேண்டாம் என்று அல்லாஹ் சூரத்துல் வாக்கியாவுல சொல்கிறான். அதே போல ரசூலுல்லாஹி சொன்னாங்க ஹதீஸ்ல, லா யமஸ்ஸல் குர்ஆன இல்லா தாஹிரும், சுத்தமானவரை தவிர. சுத்தம் என்பது ஒரு மனிதன் உடம்புல நஜீஸ் இல்லாம இருக்கிறதும் தொடக்கம் இல்லாம இருக்கிறதும் தான் சுத்தம் என்று சொல்றது. சுத்தமானவரை தவிர வேறு யாரும் குர்ஆனை தொடக்கூடாது என்று ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அப்ப எனவே உது இல்லாமல் செய்வதற்கு ஹராமான காரியங்கள் மூணு. ஒன்று, தொழுவது ஹராம். அதே போல காபாவை தவாஃப் செய்வது ஹராம். குர்ஆனை தொடுவதும் தூக்குவதும் அது ஹராம். உது இல்லாமல் இவைகளுக்கு உது செய்வது கட்டாயமாக இருக்கிறது. அடுத்த வாரத்தினுடைய பாடத்துல உதுல தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சலுகை ஒன்று இருக்குது, இந்த குப்பை என்று சொல்லி ஒன்று, இந்த குப்புல மசை செய்யறது, குப்புல மசை செய்யறது ஒரு இது ஒன்று. அப்ப அது எங்க நாட்டுல பாவனை இல்லாட்டிலும் அந்த பாடத்தையும் கொஞ்சம் நாங்கள் விளையும் கொள்வோம். ஏன்னா சிலவங்க சொத்தை போட்டுக்கொண்டு கால கழுகாம அந்த தண்ணியை தொட்டு சொத்தை துடைக்கிறது, அதுக்கு அனுமதி இல்லை. சொக்ஸ் வேற, குப்பன்ற வேற, அதுக்கு நிபந்தனைகள் இருக்குது. இன்ஷால்லா அது பற்றிய பாடங்கள் இன்ஷால்லா அடுத்த வாரம் பாக்குறதுக்கு.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.